தமிழ் தூது தலைநாயகம் அடிகளார் அவர்களது பிறந்தநாள் நூற்றாண்டு சிறப்பு ஒலிப்பகிர்விலே அடுத்து நாம் உங்களுக்கு தர இருப்பது கனடாவிலிருந்து அருள்தந்தை ஏஜே சந்திரகாந்தன் அவர்கள் வழங்குகின்ற கருத்துரை.
தன்னாயகர்களுடைய இந்த பிறப்பு நூற்றாண்டு விழாவினை உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மிகவும் நன்றியுணர்வோடு கொண்டாடுகின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே உத்தியோகபூர்வமாக அந்த விழா புனித பத்திரிகையா கல்லூரியிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இம்மாதம் பல நிகழ்வுகள் அங்கு இடம்பெறுகின்றன. தமிழ்நாட்டிலே பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. இங்கே கனடாவிலே சென்ற மாதம் ஒரு நாள் கருத்தரங்கினை நாம் தன்னாயகில் நிர்வாக நிகழ்த்தியிருந்தோம். இம்மாதம் முடிகின்ற போது, அதாவது இம்மாதம் 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் அவருடைய நினைவாக 30ஆம் தேதி கலை நிகழ்வுகளும் 31ஆம் தேதி ஒரு நாள் முழு நாள் ஆய்வரங்கும் இடம்பெறும். இவையெல்லாம் அவருடைய பணியையும் குறிப்பாக அவர் தமிழுக்கு ஆற்றிய முப்பத்த ஆய்வு பணிகளையும் முன்வைத்துத்தான் செய்யப்படுகின்றன. அவருடைய தமிழ் பணியை பற்றியும் தமிழ் மொழியியல் தமிழ் இலக்கியவியல் ஆகியவற்றை அவர் எவ்வாறு முன்னெடுத்தார் என்பது பற்றியும் நாங்கள் பல மனத்தியாளங்களுக்கு அவற்றை பற்றி விமர்சனம் செய்யலாம் அல்லது அதை பற்றிய விளக்கங்களை கூறலாம். ஆனால் ஒரு சில விடயங்களை உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்கள் மனங்கொள்வது முக்கியம் என்று கருதுகின்றேன். அவற்றிலே 5 விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக, தமிழ் மொழியை ஒரு பூர்வீக தொன்மொழியாக முன்னெடுத்து அது செம்மொழியாக ஆகுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் தலைநாயக அடிகள் என்று கூறினால் அது ஒருபோதும் மிகையாகாது. ஏனென்றால் அவருடைய முதல் ஆய்விலேயே இதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். தன்னுடைய மூல நூலாகியவும் முதல் நூலாகவும் அவர் ஆய்வு செய்தது ரோமை மாநகரத்திலே த கார்த்தஜீனியன் கிளர்ஜி என்ற ஒரு ஆங்கில நூல் தான் அவருடைய கலாநிதி பட்டத்திற்கான ஆய்வு நூலாக வெளிவந்தது. அந்த நூல் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் வெளியிடப்பட்டது. அந்த நூலுக்கான ஆய்வினை அவர் செய்கின்ற போதுதான் அவர் அந்நேரம் இலத்தீன் மொழியோடு சேர்ந்து போர்த்துகீச மொழியையும் ஜெர்மன் மொழியையும் இத்தாலிய மொழியையும் கற்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் அவருடைய கலாநிதி பட்டத்திற்கான ஆய்விற்காக அவர் எடுத்துக்கொண்ட இந்த கார்த்தஜீனியன் கிளர்ஜி என்பது 2ஆம் நூற்றாண்டிலே கார்த்தேஜ் என்ற மாநகரிலே வாழ்ந்த குருக்கள் பற்றிய ஒரு வரலாற்று ஆய்வு. அங்கு அந்த குருக்களுக்கு ஆயராக இருந்த புனித சிப்ரியான் என்பவர் பற்றிய ஒரு ஆய்வு. இது இதனுடைய முக்கியத்துவம் எங்கு வருகின்றது என்றால், இவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் அங்கு இருந்த அரசியல் சூழலுக்கு முற்றிலும் எதிராக செயற்பட துணிந்தவர்கள். அதாவது நீதிக்காக போராட முன்வந்தவர்கள். இந்த ஆய்வினை செய்ய வேண்டும் என்று ஏன் தோன்றியது என்று குறிப்பிடுகின்ற போது தென்னாயகடிகளார் கூறுகின்றார், தான் கிறிஸ்தவ சமயத்தை தழுவி அதற்காக துன்புறுத்தப்பட்டவர்கள் பலர் இறந்தது இந்த கலிஸ்டஸ் என்ற கேட்டகோம் என்று சொல்லுவார்கள் நிலக்கீழ் சுரங்கத்திலே அவர்கள் பயந்து வாழ்ந்தபோது அங்கு வைத்துதான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அத்தகைய சுரங்கத்தை தான் சென்று பார்வையிட்டதாகவும் அங்கு வாழ்கின்றவர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்களை வேத சாட்சிகள் என்ற வார்த்தையினால் அவர் சொல்லாமல் ஆங்கிலத்தில் அவர் குறிப்பிடுகின்றார் த ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் என்று சொல்லி, அதாவது அவர்களை ஒரு மாவீரர்கள் போன்ற தன்மையோடு அவர் பார்க்கின்றார். ஏனென்றால் அவர்கள் ஒரு விழுமியத்திற்காக நீதிக்காக தங்களுடைய வாழ்வை கொடுத்தவர்கள், தாங்கள் ஏற்றுக்கொண்ட சமய விழுமியங்களுக்காக தங்களுடைய வாழ்வை அவர்கள் தியாகம் செய்து கொண்ட வகையிலே பார்க்கின்றார். இந்த நூலை ஆய்வு செய்த போதுதான் அவர் பல இந்த ஆய்வினை அவர் செய்த போதுதான் அவர் பல நூல்களை வேறு மொழிகளில் கற்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதனால இதுதான் அவர் பிரெஞ்சு மொழியையும் இத்தாலிய மொழியையும் ஜெர்மன் மொழியையும் கற்றார். அதைத் தொடர்ந்து பார்த்தபோது அவருக்கு தமிழ் இலக்கியத்தின் பழமை தொன்மை பற்றிய ஒரு அவா எழுந்தது என்று கூற வேண்டும். ஏனென்றால் அதை மிக சுருக்கமாக அந்த நூலில் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வை முடித்து அவர் இந்தியாவில் ஒரு மறைமாவட்டத்திலே குருவாகி பணியாகுவதற்கு சென்றபோது அந்த ஆயிரம் அனுமதி பெற்று தமிழ் இலக்கியத்தை கற்பதற்கு அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்றார். அங்குதான் அவர் தன்னுடைய தமிழியல் ஆய்வுகளை ஆரம்பித்தார். ஆகவே முதலாவது நிலையில நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவர் ஒரு குருவாகவே என்றும் வாழ்ந்தவர். அந்த வகையிலே தன்னுடைய உரையியல் பட்டத்திற்காக, உரையியல் கலாநிதி பட்டத்திற்காக ஆய்வு செய்த போது அவரிடத்தில் ஏற்பட்ட ஒரு புதிய பன்மொழிகள் பற்றிய ஒரு அறிவு தான் தமிழ் மொழியினுடைய செழுமையை திறமையை அவருக்கு இன்னும் முன்னுணர்த்தி நின்றது. இரண்டாவதாக மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால், 18-19 நூற்றாண்டுகளிலே ஆங்கிலேய கல்வி ஓரளவு இந்திய உபகண்டத்திலே பரவிய போது அந்த கல்வியின் வழியாக ஒரு சில ஆய்வு முறைகள், அணுகுமுறைகள் அங்கே புகுத்தப்பட்டன. அவற்றை மனம் கொண்டு அவர் கூறுகின்ற போது சொல்லுகின்றார், இவை ஒரு வகையிலே சமஸ்கிருதத்தை முன்னெடுத்த ஆய்வுகளாகத்தான் இருந்தன. அதாவது இந்திய மெய்யியல், இந்திய இயல் என்று கூறுகின்ற போது அது சமஸ்கிருதத்தை தான் அவர்கள் முன்வைத்து செய்தார்கள். ஆனால் சமஸ்கிருதம் உண்மையாகவே இந்தியாவினுடைய பூர்வீக மொழியாக இருந்தாலும் அது இந்தியாவினுடைய உள்ளக மொழி அல்ல, அதாவது நில மொழி அல்ல. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், சமஸ்கிருதத்தை ஒரு இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் என்று சொல்லி சொல்வார்கள், அதாவது இந்தியா ஐரோப்பிய மொழி குழுமத்தில் ஒன்று. ஆகவே அது இந்தியாவுடைய தாய்மொழி அன்று. ஆனால் தன்னாயகடிகள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற இந்த கருத்து, அதாவது தமிழ் மொழிதான் இந்தியாவினுடைய பூர்வீக உள்ளக மொழி, அதாவது ஆங்கிலத்திலே நேட்டிவ் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம், தி ஓல்டஸ்ட் நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இஸ் தமிழ் என்பதை, தமிழ் மொழிதான் இந்தியாவினுடைய அதிபூர்வீக உள்ளக மொழி என்பதை அண்மையிலே பேராசிரியர் ஹார்ட் அவர்கள் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலேயும் எழுதிய ஒரு கட்டுரையிலேயும் மிகவும் தெளிவாக ஆய்வு தகவல்களோடு ஆதாரங்களோடு அதை நிரூபிக்கின்றார். ஆகவே இது தன்னாகடிகளாலே முன்வைக்கப்பட்ட ஒரு எடுகோள். பிற்பட்ட காலத்திலே ஆழமான ஆய்வுகளால் அது இன்னும் முன்னெடுக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, தமிழ் ஒரு வகையிலே பண்டித மரபுகளுக்குள்ளே தான் சிக்கிப்போயிருந்தது. அதாவது தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், தமிழியல் போன்ற ஆய்வுகளை பெருமளவிலே உரைகளாகவும் விரிவுரைகளாகவும் எழுதியவர்கள் பண்டிதர்கள். இது இந்திய மரபோடு இணைந்த ஒன்று. ஆகவே இந்த மரபு ஒரு வகையிலே ஒரு புதிய கல்வி முறை, ஒரு அவர்களுடைய காலத்துக்கு ஏற்ற ஒரு கல்வி முறையை கொண்டிருந்தாலும் புதிய கல்வி முறைகள் வந்தபோது இந்த மரபுக்கும் புதிய கல்வி முறைகளுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டது. ஏனென்றால் இந்தியாவிலே கொண்டுவரப்பட்ட ஆங்கிலேய கல்வி முறையானது ஒரு வேறுபட்ட ஆய்வணுகு முறைகளை கொண்டிருந்தது. ஆகவே தமிழை அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற தன்மையோடு பண்டிதர்களுடைய இந்த உரை எழுதல்கள் போன்ற, அல்லது போனால் இலக்கியத்திற்கு ஒன்று மாறி ஒன்றாக பல்வேறு உரைகளை தொகுத்து கூறுதல் நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை என்று, கோனார் உரை என்று, இப்படியாக பழைய இலக்கியங்களுக்கு உரை எழுதுவதையே மரபாக கொண்டிருந்த ஒரு பண்டித மரபை இன்னும் மேலே உயர்த்தி ஆய்வணுகு முறைகளோடு ஒப்பியல் இலக்கிய முறையை முன்கொண்டிருந்த முன்னோடிகளுள் தன்னாயகடிகள் மூத்தவர் என்று சொல்லி சொல்ல வேண்டும். இதை நாங்கள் ஆய்வு தன்மையோடு கூட குறிப்பிடலாம். தன்னாயகடிகளிடத்தில் இருந்த கிரேக்க லத்தீன் பூர்வீக மொழிகள் இவை இரண்டுமே இந்த மொழிகளில் இருந்த இலக்கியங்களை கற்றதனால் இவற்றினுடைய இலக்கிய செழுமையை தமிழோடு ஒப்பிடுகின்ற போது தமிழ் இன்னும் மிஞ்சி நிற்கின்றதன் சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த ஒப்பியல் தன்மையோடு தமிழ் இலக்கியத்தை பார்க்கின்ற திறமை அந்நேரத்திலே துரதிருஷ்டவசமாக எங்களுடைய தமிழ் பண்டிதர்களுக்கு இருக்கவில்லை. என்றால் தமிழ் உலகிற்கு அப்பால் அவர்கள் தங்களுடைய ஆய்வை மேற்கொள்ளவில்லை. ஆகையினாலே ஒப்பியல் இலக்கியத்திலே ஒரு முன்னோடியாக செயற்பட்டவர் தன்னாயகடிகள். அந்த தமிழுக்கு அந்த ஒப்பியல் இலக்கியத்தின் தன்மைகளை, செழுமைகளை, அதனுடைய ஆய்வணுகு முறைகளை உட்புகுத்தி ஆய்வதற்கான வழிமுறைகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தவர். அந்த வகையிலே தமிழகம் அவர் என்றுமே நினைவு கூற வேண்டும். நான்காவதாக, உலக அரங்கிலே ஏனைய பூர்வீக மொழிகளோடு நிற்கின்ற அல்லது அவற்றிற்கு மேலாக நிற்கின்ற ஒரு திறமை, செழுமை, இலக்கிய பேரெழுச்சி தமிழுக்கு உண்டு என்பதில் அவர் அழுத்தம் திருத்தமாக கருத்து கொண்டிருந்தார். அதாவது பொருளாதார இன்மையினாலேதான் தமிழ் முன்னெடுக்கப்படவில்லை ஒரு புறம், மறுபுறம் அரசியல் அழுத்தங்கள் வடமொழிக்கு கூடுதலாக, அரசியல் சார்புகள் வடமொழிக்கு கூடுதலாக இருந்தபடினாலே தமிழுக்கு எதிரான அழுத்தங்கள் இருந்தபடினாலும் தமிழ்நாட்டு அரசினர் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு செயற்படாதபடினாலும், அதாவது வளர்க்க வேண்டும் என்றால் சரியான வகையிலே பல்கலைக்கழக மட்டத்திலே உயர் மட்டத்திலே தமிழுக்கான முன்னுரிமையை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று முன்வராதபடினாலும் தான் தமிழ் பற்றிய ஆய்வுகள் துரிதமாக முன்னெடுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இது முற்றிலும் ஏற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகையினாலேதான் அவர் உலகத்தின் பல இடங்களுக்கும் சென்று தமிழ் இயல் பற்றியும் தமிழ் இலக்கியம் பற்றியும் தமிழ் மெய்யியல் பற்றியும் பல உரையாடல்களை நிகழ்த்தினார். மலேசிய பல்கலைக்கழகத்திலே அவர் முதன்முதலாக தன்னுடைய பேராசிரியர் பதவியை பெற்று சென்றபோது அங்கு புதிதாக பேராசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றவர்கள் அவர்களுடைய கல்வி ஆண்டின் தொடக்கத்திலே தொடக்க விரிவுரையை நிகழ்த்து அழைக்கப்படுவார்கள். அப்படியாக அவர் அழைக்கப்பட்ட போது அவர் கொடுத்த விரிவுரை இந்திய மெய்யியலும் ஸ்டோயிக் என்ற கிரேக்க மெய்யியலும் என்பதாகும். அதனால் இந்திய மெய்யியலோடு கிரேக்க மெய்யியலை ஒத்து அவர் பேசுகின்ற போது கூடுதலாக அவர் தொல்காப்பியத்தைத்தான் ஆதாரம் காட்டி அந்த கட்டுரையை வரைந்திருந்தார். இதில் அவர் விரித்து கூறுவது என்னவென்றால், மொழி பற்றிய மிகவும் காத்திரமான விடயங்களை அக்காலத்திலேயே தொல்காப்பியர் எவ்வாறு ஆய்ந்திருக்கின்றார். இலக்கணம், இலக்கியம், கருத்து, சொல் வளர்ச்சி, சொற்களுக்கும் வசனத்திற்கும் இடையில் உள்ள இணைப்பு, சொற்களினாலேயே நாம் சிந்திக்கின்றோம், சொற்களிலே கருத்து இருந்தாலும் அந்த கருத்து வசனத்தில் அமைகின்ற போதுதான் அதற்கு ஒரு வகையில் நாம் முழுமையை கொடுக்கின்றோம் என்று அந்த சொல்லியல் பற்றிய அவருடைய ஆய்வில் குறிப்பிடுகின்றார். மேற்கத்திய ஆய்வியல் முறை வந்த பின்புதான் தமிழிலே ஆய்வு எழுந்தது என்று கூறுவது மிகவும் தவறான ஒன்று. ஏனென்றால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியருடைய காலத்திலேயே இந்த ஆய்வறிவு முறை முன்கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி. ஐந்தாவதாக இறுதியாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், தமிழர்கள் தங்களுடைய மொழியின் தோற்றம் பற்றி கூடுதலாக அல்லது போன இனத்துவத்தின் தோற்றம் பற்றி ஏன் அக்கறை காட்டவில்லை என்றால், அவர்களிடத்திலே தமிழ் மொழியிடத்திலே அது பூர்வீக மொழி என்றபடியினாலே இலக்கிய வளர்ச்சி எவ்வளவு செழுமையிட்டிருந்தது என்றால், தங்களுடைய மொழியின் அல்லது இனக்குழுமத்தின் தோற்றத்தை பற்றி அவர்கள் ஆதாரம் தேடி அல்லது அதை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அங்கு இருக்கவில்லை. உதாரணமாக நாங்கள் பார்க்கணும், ஒரு சில மாடர்ன் லாங்குவேஜஸ் என்று சொல்லுவார்கள், நவீன காலத்து மொழிகளும் இடைக்காலத்து மொழிகளும் தங்களுடைய இனத்துவத்தின் தோற்றம் பற்றி பல கதைகளை எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக சிங்கள மொழியை பொறுத்த வகையில கூட அதை நாங்கள் பார்க்கின்றோம். மகாவம்சம் என்ற நூல் ஏன் எழுதப்பட்டது என்று சொல்லி கேட்போம் என்றால், நாங்கள் சொல்லுவோம் அந்த நூலின் தேவை ஏன் எழுந்தது என்றால், அந்த இனம் தன்னுடைய இனத்துவத்தின் தோற்றத்தை நியாயப்படுத்துவதற்காகத்தான் அவ்வாறு செய்தது என்று சொல்லி. ஆகவே அத்தகைய தேவை அப்படியாக ஏன் தமிழர்கள் தங்களுடைய இனத்துவத்தின் தோற்றத்தை எழுதவில்லை என்றால், அப்படி எழுத வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை. யாராவது நீ தமிழனா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், நீ யார் என்று கேட்டால், அவர்கள் சிலப்பதிகாரத்தையும் அல்லது மணிமேகலையையும் அதற்கு முன்னதாக வந்த இலக்கியங்களையும் சங்க இலக்கியங்களையும் எடுத்துக்காட்டி இதோ பார் என்று கூறுகின்ற அளவிற்கு மொழியும் இனமும் மிகவும் துரிதமாக முன்னேறி வளர்ந்திருந்தது. ஆகையினாலே தன்னுடைய இனத்துவத்தின் அடையாளத்தை குறியீட்டை நிறுவுவதற்கோ அல்லது அதன் தொடக்கத்தை ஆரம்பத்தை நிறுவுவதற்கோ அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கவில்லை. இதை அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார். இத்தகைய வளர்ப்பெற்ற ஒரு மொழி இன்னும் தொடர்ந்து வளர வேண்டும் என்றால் அது தன்னுடைய தொன்மையை பற்றி பெரிதுபடுத்தி பேசுவதில் தங்கவில்லை. இன்று அரசியல் சூழல் காரணமாக உலகின் எல்லா பெருநகர்களிலும் தமிழ் மக்கள் பரவி வாழ்கின்றார்கள். அவர்களுடைய தொழில் நிர்பந்தத்தின் நிமித்தம் பலர் பல்வேறு தாங்கள் வாழ்கின்ற நாடுகளுடைய மொழிகளை பேசினாலும் ஒரு சிலராவது தமிழ் மீது உண்மையான ஆர்வம் கொண்டு அந்த ஆர்வத்தை ஆய்வியல் ஆர்வமாக மாற்றி கலாநிதி பட்ட அளவிற்கு ஆய்வுகள் செய்து தமிழ் மொழியை பல்கலைக்கழகங்களிலே கிரேக்கம் அல்லது லத்தீன் மொழி மற்றும் ஸ்லாவிக் லாங்குவேஜஸ் என்று சொல்லுவோம், ஸ்லாவிக் மொழிகள் இவையெல்லாம் பூர்வீகமான தன்மை கொண்ட மொழிகள், இவைகளோடு சேர்த்து தமிழை ஒரு ஆய்வு மொழியாக கற்கின்ற சூழலை தன்னாய்வில் ஏற்படுத்தி இருக்கின்றார். என்றால் அவர் உலகெங்கும் சென்று பல்கலைக்கழகங்களிலே உரை நிகழ்த்தி தமிழினுடைய முக்கியத்துவம் அதனுடைய செழுமை பற்றி மிகவும் தெளிவாக நூல்கள் எழுதியிருக்கின்றார். பல பேராசிரியர்கள் இன்று அந்த மொழியை கற்பிப்பதற்கும் அந்த மொழியில் ஆய்வு செய்வதற்குமான வழிகளை அவர் ஒரு வகையில் அடையாளம் காட்டியிருக்கின்றார். கேமில் செலபெல் அல்லது கிளவுசி, இப்படியாக நாம் பல தமிழியல் அறிஞர்களுடைய பெயர்களை அன்றும் இன்றும் குறிப்பிடுகின்றோம். இப்படியான நிலையிலே தமிழ் பல்கலைக்கழகங்களோடு செழுமையிட்ட ஒரு செம்மொழியாக இன்று ஏற்கப்பட்டது மட்டுமல்ல என்றுமே இருந்திருக்கின்றது. அந்த நிலையை நாங்கள் இன்னும் முன்னேற்ற வேண்டும். அது உலகெங்கும் பரவி வாழுகின்ற ஈழத்தமிழர்களால் அதை செய்ய முடியும். அத்தகைய வகையிலே தமிழனுடைய இனத்துவம், இனத்துவத்தினுடைய அடையாளம், அடையாளத்தை தாங்கி நிற்கின்ற பண்பாடு, அந்த பண்பாட்டை தூக்கி நிற்கின்ற இலக்கியம், இவை ஆய்வு நிலையிலே முன்னெடுக்கப்பட்டு தமிழ் உலகிலே முன்னிலையிலே இருக்கின்ற பெரிய பல்கலைக்கழகங்களிலே நிற்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்ற தன்னாயக அடிகளுடைய அந்த ஆதங்கம் எங்களால் வளர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றேன். நன்றி.
நேர்கள் இதுவரை கேட்டது அருட்தந்தை ஏ ஜே சந்திரகாந்தன் அவர்கள் வழங்கிய சிறப்பு கருத்துரை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் தூது தனநாயகம் அடிகளார் அவர்களது பிறந்தநாள் நூற்றாண்டு சிறப்பு ஒலித்தொகுப்பு.